ويضع عنهم مصرهم والعلى التي كانت عليهم. அல்லாஹு தஆலா திருமறையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இயல்பை பற்றி பல விஷயங்களை சொல்கிறான். அதிலே ஒன்றாக வயலா அன்ஹும் மிஸ்ரஹும், அவர்களுடைய சிரமங்களை அவர் கீழே இறக்கி வைப்பார். வல்லாலி காணத்தை ஆலையும், இதுவரையிலும் அந்த சிரமங்கள் அவர்களை விலங்கை போல பூட்டப்பட்டிருந்தது, கட்டப்பட்டிருந்தது. அப்படிப்பட்ட சிரமங்களை அவர் இறக்கி வைப்பார் என்று அல்லாஹ் சொல்கிறார். அதற்கு முன்னால் அவர் நன்மை ஏவி தீமையை தடுப்பார், ஆகுமானதை உங்களுக்கு புசிப்பதற்கு அனுமதிப்பார், ஆகாததை உங்களுக்கு தடுப்பார் என்றெல்லாம் அல்லாஹ் சொல்லிவிட்டு கடைசியில இந்த வார்த்தையை சொல்கிறார். உங்களுக்கு ஏதாவது சிரமங்கள் ஏற்பட்டால் அந்த சிரமங்களை அவர் தணிப்பார், அதனை கீழே இறக்கி வைப்பார்னு சொன்னா அந்த சிரமங்கள் வந்து விடுவிப்பார் என்பதாக பொருள். இதற்கு முன்னர் அந்த சிரமங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய, அதாவது விலங்குகளை விலங்கு பூட்டப்பட்டது போல மிகவும் இறுக்கமாக இருந்தது, சிரமமாக இருந்தது. அப்படிப்பட்ட சிரமங்களை அவர் அவிழ்ப்பார் என்று அல்லாஹ் சொல்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்கள் மீது அதிக இரக்க சுபாவம் உள்ளவர்கள், அதிக கருணை உள்ளவர்கள். அவருடைய கருணைக்கு நாம் ஈடாக எதையும் சொல்ல முடியாது. அவர்கள் மக்களுக்கு மத்தியிலே சொல்லுகிற போது கூட இப்படித்தான் சொல்வார்கள், என்னுடைய வருகைக்கு பிறகு ஒருத்தரும் நரகத்துக்கு போகக்கூடாது. இதற்கு முன்னால் எப்படியோ இருந்து முன்னோர்கள் எப்படியோ இருந்திருக்கிறார்கள், அறியாமையினால் இப்படி தவறுகளை செய்திருக்கிறார்கள். நான் எப்போது இந்த பூமியிலே பட்டேனோ அதற்கு பிறகு தோன்றுகின்ற எந்த மனிதரும் நரகத்திற்கு போகக்கூடாது என்று நான் ஆசைப்படுகிறேன் என்று சொல்வார்கள். அந்த அளவுக்கு மனிதர்களுடைய சிரமங்களை ரசூலுல்லாஹி அஸ்ஸலாம் பொறுத்துக் கொள்ள மாட்டார்கள், சகித்துக் கொள்ள மாட்டார்கள். அல்லாஹ் அவர்களுடைய இயல்பை அப்படி அமைத்திருக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல கட்டங்களில் அவர்களது வாழ்க்கையில, அதாவது நம்மளால எல்லாம் அப்படியெல்லாம் முடியாது, பெரிய ஒரு ஒரு வீட்டு பொறுப்பு இருக்கக்கூடியவர்கள், ஒரு வியாபாரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நமக்கு உறவுகளை கூட சென்று பார்ப்பதற்கு நேரம் கிடைப்பதில்லை. உடல் நலம் சரியில்லை என்று சொன்னாலும் கூட நம்மால் போக முடியவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சதா அவர்களுடைய வேலைகளுக்கு மத்தியில யாராவது ஒருத்தர் உடல் நலம் சரியில்லை, அவர் யாராக இருந்தாலும் சரி, ஒரு அடிமையாக இருந்தாலும் சரி, அந்த காலத்தில் அரபுகளுக்கு மத்தியில அந்த கருப்பு நிற அடிமைகள் என்பவர்கள் மனிதர்களாக கூட அவர்கள் கருதவில்லை. அந்த அளவுக்கு கேவலமாக கருதப்படுகிற அந்த ஹபஷி இனத்தைச் சார்ந்த எந்த அடிமையாக இருந்தாலும் சரி, அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, உடல் நலம் சரியில்லை என்று சொன்னால் அங்கு போவார்கள், அவர்களை விசாரிப்பார்கள், அவர்களுக்காக வேண்டி துவா செய்வார்கள். அந்த வீட்டில் யாராவது ஒருத்தர் இறந்து விட்டாலும் கூட அந்த வீட்டுக்கு போய் துக்கம் விசாரிப்பார்கள். ஒரு யூத சிறுவன் ஒருவன் ரசூலுல்லாஹ் இடத்திலே வந்து போய் கொண்டிருந்தான். பள்ளிவாசல்ல சின்ன சின்ன வேலைகளை செய்வான். சில நாட்களாக வரவில்லை, என்ன விசாரித்தார்கள், ஏன் வரல அப்படின்னு சொல்லி அவருடைய மூதாட்டி ஒருவர், அந்த பையனை வளர்த்து வந்த மூதாட்டி ஒருவர் இறந்து விட்டார் என்று சொல்லும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சிறுவனை தேடி போனார்கள். போய் இறந்து விட்ட செய்தி எனக்கு சொல்லக்கூடாதா என்று கேட்டுவிட்டு அந்த சிறுவருக்கு ஆறுதல் சொல்லி அந்த நேரத்தில் அவரை அமைதிப்படுத்தினார்கள். வாழ்நாள் முழுக்க எந்த ஒரு சின்ன செயலியும் கூட விட்டதில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மூலமாக யாருக்கு இந்த சிரமமும் படக்கூடாது, அடையக்கூடாது என்பதிலே கண்ணும் கருத்துமாக இருந்திருக்கிறார்கள். நாம சில வேலைகளில் நம்முடைய சுயநலக்காக வேண்டி, நம்முடைய நிரந்தரமான அல்லாத, அதாவது ஒரு நல்ல வாழ்க்கைக்காக வேண்டி யாரு சிரமப்பட்டாலும் பரவாயில்லன்னு போயிடுவோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதிரி இருந்ததே இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலுக்குள்ளே வருகிறார்கள். வருகிற போது ஒருவர் உறங்கிக் கொண்டிருக்கிறார். அங்கே இருந்து அலி ரலியல்லாஹு தஆலா இடத்திலே சொல்லி அவரை எழுப்பி விடுங்கன்னு சொன்னாங்க. போய் எழுப்பிவிட்டார். தொழுகைக்கு நேரம் ஆகிறது, தொஹ்ருடைய நேரம், பாங்கு சொல்ல நேரம் ஆயிடுச்சு, அவரை எழுப்பிவிடுங்க. அரியதான போய் எழுப்பிவிட்டாங்க. எழுப்பிவிட்ட பிறகு ரசூல்லா இடத்திலே வந்து கேட்டார்கள், எந்த ஒரு நல்ல செயலாக இருந்தாலும் சரி ரசூல்லா தான் முந்துவார்கள், மற்றவங்களை சொல்றது விட தான் முந்தி அந்த காரியத்தை செய்வார்கள், ஆனால் இப்போது மட்டும் தாங்கள் அதை செய்யாமல் என்னிடத்திலே சொன்னீர்களே, என்ன காரணம் என்று விளக்கம் கேட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமையான பதிலை சொன்னார்கள், அலியே, நான் அவரை எழுப்பி அவர் அந்த தூக்க அசதியில என்னுடைய அழைப்பை அவர்கள் ஏற்க மறுத்து தூக்க அசதியில நம்ம என்ன செய்வோம், அப்புறம் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? அது மாதிரி அவர் ஒரு அசதியில அது மாதிரி என்னை மறுத்து விட்டால் அவர் காஃபிராகி விடுவார், பெரும்பாவி ஆகி விடுவார். எனவே அதை நான் விரும்பவில்லை. ஆனா நீங்க எழுப்புனா அது நடக்காது, அது அந்த நிலை வராது. எனவேதான் நான் உங்களை எழுப்பி சொன்னேன் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மனிதன் தன்னால் குற்றவாளி ஆகக்கூடாது, ஒரு பாவத்தை செய்யக்கூடாது, ஒரு பாவம் மனத்திலிருந்து ஏற்பட்டு விடக்கூடாது. அவ்வளவு கண்ணும் கருத்துமாக இருந்திருக்கிறார்கள். தொழுகைக்கா வேண்டி தொழுக வைக்கிறது சிறந்ததா, இமாமத்தை செய்யறது சிறந்ததா, பாங்கு சொல்றது சிறந்ததா என்று பார்த்தால் பாங்கு சொல்வதுதான் சிறந்தது. இமாமத்தாக தொழுக வைப்பதை விட பாங்கு சொல்வதிலே நிறைய நன்மைகள், நிறைய கூலிகள் அதற்கு இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்நாளிலே ஒரு தடவை கூட பாங்கு சொன்னதில்லை, ஒரு தடவை கூட பாங்கு சொன்னதில்லை. பாங்குடைய சிறப்புகள் எல்லாம் சொல்லி இருக்கிறார்கள். இவ்வளவு நன்மை கிடைக்கும், இப்படி எல்லாம் இருக்கிறது, சொர்க்கத்தில் அல்லாஹ்வுத்தால அவர்களுக்கு தனி அந்தஸ்தை கொடுத்திருக்கிறான் என்று எல்லாம் அதை பற்றி நிறைய சிறப்புகளை சொல்லி இருக்கிறார்கள். வாழ்நாளிலே ஒரு தடவை கூட பாங்கு சொன்னதில்லை. இதற்கு என்ன காரணம் என்று இமாம்கள் விளக்குகிற போது ஒரு விஷயத்தை சொல்வார்கள். நான் மேற்சொன்ன இந்த ஹதீஸை அடிப்படையாக வைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாங்கு சொல்கிற போது ஹய்யால ஸலாத் ஹய்யால ஃபலாஹ் என்று அழைக்கிற போது, தொழுகைக்கு வாருங்கள் வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்று அழைக்கிற போது, அந்த அழைப்பை கேட்ட பிறகும் யார் பள்ளிவாசலுக்கு வந்து ஜமாத்தோடு கலந்து கொள்ளவில்லையோ அவர் பாவியாகி விடுவார், பெரும் குற்றவாளி ஆகி விடுவார். என கூப்பிடுறது யாரு? ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி கூப்பிட்ட பிறகு ஒரு தன்னுடைய ஏதாவது வேலை நெருக்கடியின் காரணமாக, இப்ப இருக்கிறத போல ஏதாவது ஒரு நிலையின் காரணமாக பள்ளியாசலுக்கு வராமல் ஜமாத்தில தொழிலை கலந்து கொள்ளாமல் விட்டு விடுவாரானால் அவர் பெரும் பாகி ஆகிவிடுவார். அது யாருக்குமே எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த காலத்திலும் நடக்கக்கூடாது என்பதற்காகத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாங்கு சொன்னதே இல்லை. எந்த ஒரு சிரமமும் இந்த உம்மத்துக்கு ஏற்படக்கூடாது, உம்மத்துக்கு மட்டுமல்ல எந்த மனித வர்க்கத்துக்கும். அது மாதிரி அதை தாங்கிக் கொள்ளுகிற அளவுக்கு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் துணிய மாட்டார்கள். இன்னைக்கு பெண்களை எல்லாம் எந்த அளவுக்கு சீரடிக்கிறோம். சில ஆண்கள் பெண்ணை அடிக்கிறது, துன்பப்படுத்துறது, அவங்களை கஷ்டப்படுத்துறது, எவ்வளவு சிரமங்கள் நடக்கிறது, ரோட்ல வச்சு அடிக்கிறது, கேவலப்படுத்துறது. இவருடைய அந்த ஆதிக்கம், அந்த ஆதிக்கத்தின் காரணமாக பல அநியாயங்கள் நடக்கின்றன. ரசூலுல்லாஹி இஸ்லாமின் தெருவில் நடந்து கொண்டிருக்கிற போது ஒரு மனிதர், அவர் இஸ்லாமியர் அல்ல, அவர் ஒரு யூத இனத்தைச் சேர்ந்தவர், மனைவி அடித்துக் கொண்டிருந்தார். ரசூலுல்லாஹ் போய் தடுத்தாங்க, உனக்கு புத்தி இருக்கா, இப்படி ரோட்ல போய் பெண்ணை போய் அடிக்கிறியே, அதனால என் மனைவி நான் அடிப்பேன், அப்படி செய்யக்கூடாது. அவள் தவறு செய்து விட்டால் அவளை திருத்த வேண்டும், கண்டிப்பு செய்ய வேண்டும். அதை விட்டு விட்டு மாட்டை அடிப்பது போன்று ரோட்டிலே போட்டு அடிக்கக்கூடாது, உனக்கு உரிமை இல்லை. பெண்ணை அடிப்பவன் ஆண்மை உள்ளவன் அல்ல என்று சொன்னார்கள். இந்த அளவுக்கு பெண்ணை கொடுமைப்படுத்தும் ஆண்மை உள்ளவன் அல்ல, நீ ஆண் தானே என்று கேட்டார்கள். எந்த மனிதர்களும் எந்த சிரமங்களையும் தாங்கிக் கொள்கிற நிலையிலே ஸல்லல்லாஹு விட்டதில்லை. இஸ்லாம் வளர்வதற்கு முன்னாக மக்காவிலே பனு உமையா குலத்தைச் சேர்ந்த ஒருவன், ரொம்ப அநியாயக்காரன், அக்கிரமக்காரன், மனசாட்சியே இல்லாதவன். சில மனிதர்கள் நடமாடுகின்ற மனிதர்களுக்கு மனசாட்சி இல்லைன்னா அவங்களும் மிருகமும் ஒண்ணு. அது மாதிரி ஒரு பிறவி அவன். அவனிடத்தில் இருந்த ஒரு அடிமை பெண்ணை அவன் மிகவும் அதிகமாக தண்டித்துக் கொண்டிருந்தான், வேதனைப்படுத்திக் கொண்டிருந்தான். ரசூலுல்லாஹ்வுக்கு தெரிந்து பெருமானார் ஸல்லல்லாஹு போய் பார்த்தார்கள். அந்த பெண்ணு கதறுகிறாள், இவனுடைய அடியை தாங்க முடியாமல், என்னை காப்பாற்றுவர்கள் யாரும் இல்லையா, எனக்கு சிபார் செய்வர்கள் யாரும் இல்லையா என்று கதறுகிறாள். அவ்வளவு கொடுமையாக போட்டு அடிக்கிறான். ரசூலுல்லாஹ்வுக்கு மனசு கேட்கல, அவன் காஃபிர், அநியாயம் செய்யக்கூடியவன். இருந்தாலும் அங்கே சும்மா இருந்து விடவில்லை. அவன்கிட்ட எல்லாம் யாராவது போய் பேச முடியுமா, நம்ம கேட்போம், யாராவது போய் அவன்கிட்ட பேச முடியுமா, பெரிய வம்பன் போக்கிரி அப்படின்லாம் சொல்லுவோம். ஸல்லல்லாஹு வீட்டுக்கு போனார்கள். நீ உன்னுடைய அடிமை பெண்ணை இப்படியெல்லாம் கொடுமைப்படுத்திக் கொண்டிருக்கிறாய், அல்லாஹ் உன்னை தண்டிப்பான், அஞ்சிக்கோள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏன்னா அவன் அல்லாஹ் ஏத்துட்டு இருந்தானு அவங்கெல்லாம். இன்னைக்கு இருக்கிற மக்கள் மாதிரி இல்ல. அவன் சொன்னா என்னுடைய வீட்டு விஷயம் இதுல நீ தலையிடாதேன்னு சொன்னான் ரசூலுல்லாஹ் இடத்துல. என் வீட்டுக்குள்ள நடக்கிறது நீ என்ன வந்து தலையிடுறது போ அப்படின்னா. ஸல்லல்லாஹு மனம் மிகவும் வேதனைப்பட்டவர்களாக ஹதீஜா பிராட்டியார் சொல்கிறார்கள். அந்த இரவு முழுவதும் ரசூலுல்லாஹ் படுக்கையிலே அவர்கள் பரண்டு படுக்கிறார்கள். அல்லாஹ் அவனை சும்மா விடுவானா, அல்லாஹ் அவனுக்கு என்ன தண்டனை கொடுப்பானோன்னு சொல்லி வளர் வார்த்தையை கொட்டி கொண்டு இருக்கிறார்கள். மனம் அடங்கவில்லை. வேதனைப்பட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். உறக்கமில்லாமல் சிறந்தாலும் தவிப்பதை கண்ட ஹதீஜா பிராட்டியார், சற்று அமைதியாக இருங்கள், இன்ஷால்லா நாளை காலையில நான் அவரிடத்திலே சென்று அந்த பெண்ணை விலைக்கு வாங்கி நான் உரிமை விடுகிறேன் என்று சொன்னார்கள். அந்த அடிமையை வாங்கி நான் உரிமை விடுறேன், நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்கன்னு சொன்னாங்க. மறுநாள் காலையிலே சொன்னது போலவே ஹதீஜா நாயகியார் அந்த மனிதரிடத்திலே சென்று அந்த பெண்ணை விலைக்கு வாங்கி உரிமை விட்டார்கள். முஸ்லீமும் அல்ல, இஸ்லாத்துக்கு இன்னும் வரல, ஆனாலும் அந்த அளவுக்கு அடுத்தவர்கள் மீது அவ்வளவு ஒரு இரக்கம், அடுத்தவர்கள் சிரமப்படுவதை தாங்கிக் கொள்கிற நிலை ரசூலுல்லாவுக்கு கிடையாது. எனவேதான் அல்லாஹ் குர்ஆனில் அதை பதிவு செய்கிறார், நீங்கள் சிரமப்படுவதை அவர் தாங்கிக் கொள்ள மாட்டார், நீங்கள் சிரமப்படுவதை அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார், உங்களது விலங்குகளைப் போல இருக்கிற உங்களது கட்டுக்களை அவர் அவிழ்த்து வைப்பார் என்று சொன்னார் அல்லாஹு தஆலா. அந்த அளவுக்கான ஒரு நிலை ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை முழுவதையும் இருப்பதை நாம் பார்க்க முடியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பேச்சுக்களையும் அவருடைய வார்த்தைகளையும் நாம் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அல்லாஹ் சொல்றான், ரசூலுல்லாஹ் கூப்பிட்டா நீங்க பதில் சொல்லுங்கிறான், ரசூலுல்லாஹ் அழைத்தால் பதில் சொல்லுங்கள், என்னன்னு கேளுங்க, வேற யாரையும் கேட்க சொல்ல. ஒருவர் பள்ளியாசிலே தொழுது கொண்டிருந்தார், ரசூலுல்லாவுக்கு அவரிடத்தில் ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் என்று எண்ணம் ஏற்படுகிறது. தொழுது கொண்டிருப்பவரை அழைத்தார்கள், அவர் பேர் சொல்லுங்க வாங்கன்னு கூப்பிட்டாங்க. அவர் தொழுதுட்டு இருக்கிறார், எப்படி தடும் ரசூலுல்லாவை கூப்பிடுறதுக்கு போறதா, அல்ல அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய வணக்கத்திலே நாம் ஈடுபடுவதா என்று மனசுல சஞ்சலம் ஏற்படுகிறது. இருந்தாலும் தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுத்து விட்டு அவர் தொழுது முடிச்சிட்டாரு. முடிச்ச பிறகு போனார், சலாம் கொடுத்த பிறகு போனார். சரலாசன் கேட்டார்கள், நான் அப்பவே கூப்பிட்டேனே, ஏன் வரல? ரசூலுல்லாவுக்கு தெரியும் அவர் தொழுதுட்டு தான் இருக்கிறாரு, நான் முதலே கூப்பிட்டேன், ஏன் வரல? அவர் சொன்னார், ரசூலுல்லா நான் தொழுது கொண்டிருந்தேன் என்று சொன்னார். அந்த வாலிபரை பார்த்து சரலாசன் கேட்டார்கள், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வதை கேட்கவில்லையா? அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் உங்களை அழைத்தால் அதற்கு உடனடியாக பதில் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறானே, அது உங்களுக்கு தெரியாதா என்று கேட்டார்கள். தொழுதுட்டு இருக்கிறவங்க தொழுகையில் இருக்கிற போது சல்லல்லாஹு அழைத்தால் தொழுகையை விட்டு விட்டு போக வேண்டும் என்பது சட்டம், தொழுகையை விட்டுட்டு போகணும். ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுட்டு திரும்ப வந்து தொழுகையில ஜாயின் ஆகிக்கணும், திரும்ப ஆரம்பத்திலிருந்து தொழ வேண்டியது இல்லை. அவர் ஒரு ரக்காத்து முடிச்சிருக்கிறார், சல்லல்லாஹு கூப்பிட்டாங்கன்னா பாக்கி இருக்கிற ரக்காத்து தொழுதா போதும். அந்த இடைப்பட்ட நேரம் ரசூலுல்லாஹ் இடத்திலே போய் அவரிடத்துல பேசி அவர்கள் சொல்லுகின்ற விஷயங்களை கேட்டு திரும்ப வந்து அவர் தொழுகையிலே சேர்கின்ற நேரம் வரையிலும் அவருக்கு தொழுகையுடைய நன்மை எழுதப்படுகிறது, தொழுத நன்மை எழுதப்படுகிறது. அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தைகளுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டால் அல்லாஹ்வுக்காக தொழுகிறோம் என்ற நிலை இருந்தாலும் கூட பெருமானாருடைய வார்த்தைக்கு அங்கே பதில் சொல்ல வேண்டும். அப்படி சொல்லாமல் அங்க நாம தொழுதுட்டு போய்க்கிறோம் சொல்லி சொல்வது குற்றமாகும். அதுக்கு பிறகு அந்த வாலிபரத்திலே சொன்னார்கள், அல்லாஹ் குர்ஆனிலே ஒரு சூராவை இறக்கி வைத்திருக்கிறான், அந்த சூராவுடைய சிறப்புகளை எல்லாம் சொல்லி அதை உமக்கு சொல்லித்தர வேண்டும் என்று நான் விரும்பினேன், எனவேதான் அதற்காக உன்னை அழைத்தேன் என்று சொல்லிவிட்டு சூரத்துல் ஃபாத்திஹாவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். இந்த சூராவை தான் அல்லாஹ் இந்த மாதிரி சிறப்பிற்குரிய சூராவாக இறக்கி இருக்கிறான் என்று சொல்லிக் கொடுத்தார்கள். இப்படி ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை எடுத்து பார்த்தா எல்லாமே அற்புதமானதாக ஆச்சரியமானதாக இருக்கும். இன்னைக்கு இருக்கிற மக்கள் வழங்கவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லா நேரத்திலுமே தலையை மறைச்சு இருந்திருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் தலையை திறந்து போட்டு தெரிஞ்சதாக ஏதாவது ஒரு வரலாறை காட்ட முடியுமா, ஒரு ஹதீஸை காட்ட முடியுமா? எல்லா நேரத்திலும் ரசூலுல்லாஹி வஸல்லம் தலப்பா கட்டியிருப்பாங்க, தொப்பி அணிஞ்சிருப்பாங்க. குளிக்கிற நேரத்தில் இந்த மாதிரி சில சந்தர்ப்பங்களில் தான் ஸல்லல்லாஹு தலையை மறைக்காம இருந்திருக்காங்க. ஒரு காலையில சுபு தொழிலுக்கு வரும்போது குளிச்சுட்டு அப்படியே வந்தாங்க, தலையெல்லாம் ஈரம் தண்ணி சொட்டிக்கிட்டே இருந்தது, அந்த நிலையில பள்ளியாசல வந்து தொழுதாங்கன்னு இருக்கு. மற்ற எல்லா சந்தர்ப்பங்கள்லயும் சிலதான் தலையை மறைச்சுதான் இருந்திருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் செய்ததை விட்டுட்டு எவனோ ஒரு முட்டாள் சொல்றாங்கிறதுக்காக வேண்டி தலையில தொப்பி இல்லாம தொழுகிறது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். பெருமானார் சொல்லாத வாழ்க்கையை பாருங்க. இன்னைக்கு நிறைய நாடுகள்ல பாருங்க, நம்ம இந்தியாவில தாங்க எப்படி எல்லாம் நிறைய நாடுகளை ரொம்ப பாக்குறதுக்கு ஆச்சரியமா இருக்கு. ஈது தொழுகைக்கு போறாங்க, கோட்டு சுட்டு தான் போட்டிருக்காங்க, தலையில தொப்பி இருக்கு, ஒரே மாதிரியான தொப்பி. ஆயிரக்கணக்கான மக்கள், லட்சக்கணக்கான மக்கள், அவங்களுக்கு எல்லாம் இஸ்லாம் தெரியாதா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருந்தாங்களோ அப்படித்தான். எனக்கு ஆப்கானிஸ்தானை பத்தி ஒரு இது டிவியில ஒரு இது போட்டு காட்டினாங்க, அந்த நாட்டை பத்தி எல்லா மக்களும் தலை அந்த நாட்டினுடைய உடையவர் கோட்டு போறது மாதிரி அதையும் போட்டிருக்காங்க, தலப்பா கட்டியிருக்காங்க. அவங்க இங்க வந்தாங்கன்னா நம்ம முசாஃபிரன் நினைப்போம், பார்த்தா அப்படி இருக்காங்க பாவம். அந்த மக்கள் வர்றாங்க, வண்டியில வர்றாங்க, சைக்கிள்ல வர்றாங்க, மார்க்கெட்டுக்கு போறாங்க, எல்லா தலையிலும் தலப்பா இருக்கு. அவங்களுக்கு எல்லாம் தெரியாது இஸ்லாம். ஆனா ஆப்கான் ஒரு காலத்திலே குராசான் என்று சொல்லுகிற மிகப்பெரிய இமாம்களையும் மிகப்பெரிய அறிஞர்களையும் பெற்றெடுத்த ஒரு நாடு அந்த நாடு. அதனாலதான் எல்லாரும் அதை வச்சு கண்ணு வச்சிட்டு இருக்கிறான். அந்த அளவுக்கு பெரும்பெரும் இமாமுகள், பெரும்பெரும் அறிஞர்கள், அலி இப்னு சீனா போன்றவர்கள்லாம் பிறந்த நாடு அந்த நாடு. இது மாதிரி உலகம் முழுவதும் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் எல்லாருடைய இதுல தலப்பா இருக்கும் அல்லது தொப்பி இருக்கும். இங்க பள்ளிவாசலுக்கு வர்றவங்களுக்கு தொப்பி இல்லை, தலப்பாவும் இல்லை. ரசூலுல்லா பின்பற்றுகிறோம், என்ன ரசூலுல்லா பின்பற்றுறது? பெருமானார் சல்லாசன் அப்படியா தொழுதார்கள், அப்படியா வாழ்ந்திருக்கிறார்கள். இதெல்லாம் கவனிக்க வேண்டும். பெருமானார் சல்லாசனுடைய வழிமுறைக்கு முக்கியத்துவம் தர வேண்டும், அவர்கள் சொல்லுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும், அதை நிராகரிக்க கூடாது. அப்படி நிராகரித்து விட்டால் ரசூலுல்லாவுடைய ஷஃபாத் என்கின்ற அந்த பரிந்துரை கிடைக்காமல் போய்விடும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. வாழ்நாள் முழுக்க சல்லாசனுடைய வழிமுறைகளை பின்பற்றி நடக்குகிற தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் வழங்கியருள்வானாக.